சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பற்றி பணிகிறேன். நமது ஞானகுருவாகிய மைகண்ட தேவருடைய திருவடிகளை உச்சி மேல் சுற்றி உண்மை விளக்கம் செய்கின்ற மனவாசகம் கடந்த தேவருடைய பாதங்களை மனதிருத்தி இந்நூலுக்கு உரை செய்வதன் மூலம் நமக்கு தத்துவ விளக்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை பணிந்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய தொகுப்புரையை பழனி அவர்கள் செய்ய இருக்கிறார். அதை முதலில் இனி ஸ்ரீராம் தன் ஆட்சியை தொடங்குவாராக.
பக்கம் 72 பாடல் 11. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சப்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி. பதவுரை. ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களின் இயல்பை நன்றா தெளிவாக உரைக்க கேள், உரைக்கின்றோம் கேட்பாயாக. அவ்விந்திரியங்கள் ஊனம் மிகு தாமத குணம் மிகுந்த பூதம் சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரைகளை இடமா உற்று இடமாக கொண்டு ஈனமாம் இழிந்தனவாகிய சப்தாதியை ஓசை முதலிய விடயங்களை அறியும் அறிந்து வரும் தானம் அவ்விந்திரியங்கள் தங்கி தொழிற்படும் இடமாகிய உறுப்புகள் செவி தோல் கண் செவியும் தோலும் கண்ணும் அத்தாலு மூக்கு என்று அந்த நாக்கும் மூக்கும் என்று அறி அறிவாயாக.
திருப்பி ஒரு தரம் பாட்ட வாசிங்க.
ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈரமாம் சப்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி.
தாழ் மூக்கன்றா?
தாள் தாள் தாளுனா
தாள் என்றது நாக்கு.
தாளு அத்தாலு மூக்கென்று அறி.
தாள் என்பது தாள் தான்
இல்ல, சின்னலா சின்னலா அத்தாலு
அத்தாலு
அத்தாலு மூக்கென்று அறி.
சரி, இப்போ நாங்கள் நேற்று ஒரு 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 சர்ச்சையை ஆராய்ந்து கொண்டு மேலே போனோம். அதாவது இங்கே சொல்லப்படுகிற புலன்கள் என்பவை, முதல் பாட்டிலே சொல்லப்பட்ட புலன்கள் என்பவை சுவையொலி உருவசை நாற்றம் என்ற பூத காரியங்களா அல்லது தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகிறா? நூலாசிரியர் உரையாசிரியர் அவை பூத காரணங்கள் ஆகிய புலன்கள் தான் என்று தன்னுடைய வாதத்தை வைத்திருந்தார். அவரை வணங்கி நாம் அதை இல்லை மேலே இருக்கலாம் என்று ஒரு அபிப்பிராயப்பட்டோம். இதுல ரெண்டு மூன்று விஷயம் இப்ப படுகிறது, இந்த பாட்டை படித்த பிறகு படுகிறது. ஒன்று, ஒரு காரணத்திலே இருந்து காரியம் தோன்றினால் காரிய பேராலே காரணத்தை சொல்வதும் காரண பேராலே காரியத்தை சொல்வதும் நம்முடைய மறைவிலே இருக்கிறது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று என்ற இடத்திலே வானத்திலே இருந்து வழங்குகிற மழையை வானன்றே சொல்லு திருவள்ளுவர் பேசியிருக்கிறதை பார்க்கலாம். ஆகவே காரணத்தை காரிய காரண காரிய தொடர்பிலே ஒன்றை இன்னொன்றாக உரைக்கிற மரபு இருக்கிறபடியால் புலன்கள் என்று அவர் பெயரிட்டிருந்தாலும் கூட அது தன்மாத்திரையைத்தான் குறிக்கிறது என்று நாம் கொள்ள இடம் இருக்கிறது. இது நம் சிந்தனைக்குரிய விஷயம். அதைவிட நேற்று ரெண்டு காரணங்கள் சொன்னேன். அவர் சொல்லுகிற ஒழுங்கிலே கேட்ட கேள்வி ஆறாறு தத்துவமும் எது என்றபடி கேள்வி எழும்பியபடியால் அவர் தாத்விகத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை, தத்துவ விளக்கம்தான் செய்கிறார் என்றபடியால் கீழே சொல்லப்பட்ட ஐம்பூத தத்துவங்களுக்கு பிறகு அதனுடைய முதலாக இருக்கக்கூடிய தன்மாத்திரையாகிய பூத காரணத்தைத்தான் புலன்கள் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னேன். இன்றைக்கு இந்த பாட்டிலே அது மேலும் நிரூபணமாகிறது. ஏனென்றால் இந்த பாட்டிலே பூத காரியமாகிய புலன்கள் பற்றி இந்த பாட்டிலே வருகிறது. இவையொலி உருவோசை நாற்றம் என்று வருகிறது அல்லவா, ஆகவே அவை பூத காரியங்கள். ஆகவே அந்த புலன்கள் பற்றி மேலே பாட்டிலே தொட்டு கொண்டு போறார். எங்கே தொட்டு கொண்டு போறார்? அப்படியான திருப்பி கல்வெறும் தத்துவம் படிப்புகிறவர் ஏன் தாத்வீகம் சொல்கிறார் என்றால், தாத்வீகம் சொல்லவில்லை, தத்துவத்தினுடைய தேவை சொல்லுகிற பொழுது, அதாவது ஞானேந்திரியங்களுடைய தேவையை சொல்லுகிற பொழுது அதனாலே உணரப்படுபவை இந்த பூத காரியங்கள் என்பதை உணர்த்தி விட்டு போகிறார். அது இந்த பாட்டை நீங்கள் படிக்கிற பொழுது கவனித்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை படிக்கிற பொழுது நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இந்த தத்துவ படம் புத்தியிலே இருக்க வேண்டும், கையிலே இருக்க வேணும், இதுல எல்லாம் இருக்க வேணும் என்பது அவசியம் இல்லை. புத்தியிலே இருந்தால்தான் நாங்கள் போய் வருகிற விவரம் தெரியும். இப்பொழுது நான் முன்பும் உங்களுக்கு சொன்னேன், சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயையிலே அவ்யுத்தமாக இந்த முக்குணங்களும் அடங்கி கிடக்கும். பிறகு சித்தத்திலே அது சமப்பட்டு கலந்து நிற்கும். பிறகு புத்தியிலே சாத்வீகம் மிகுந்து அது வெளிப்பட்டு நிற்கும். பிறகு அகங்காரத்திலே முக்குணமும் ஒவ்வொரு இடத்திலே முனைப்பு பெறுகிறது. அப்படி முனைப்பு பெறுகிற பொழுது அகங்காரத்திலே சாத்வீக அகங்காரம் வருகிற பொழுது அதிலே மனம் ஞானேந்திரியங்கள் ஆகிய ஆறும் தோன்றுகிறது. மனம் அந்த கரணங்களில் ஒன்றாகவும் ஞானேந்திரியங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ஆனால் தோற்ற முறையிலே அதை ஞானேந்திரியங்களோடு இணைத்து சொல்வதுதான் வழக்கம். அதுக்கு அடுத்ததாக ராஜச அகங்காரத்திலே இருந்து சுவை ராஜச அகங்காரத்திலே இருந்து என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
கர்மேந்திரியங்கள்
தோன்றுகின்றன. அதற்கு பிறகு தாமச அகங்காரத்திலே இருந்து தன்மாத்திரை தோன்றுகிறது. தன்மாத்திரையிலே இருந்து பூதம் தோன்றுகிறது என்பதுதான் இந்த 24 தத்துவ தோற்ற முறை. இது அப்படி தொண்டை தொட்டால் வரைபடத்திலே இந்த இடத்துல இருக்கிறது என்பது புத்தியிலே பதிவாகிறவன். அப்பதான் படிக்க சுலபமாக இருக்கும். இது நாளடைவிலே ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை, நாளடைவிலே தானாகவே பதிவாகிவிடும். இப்போ நாங்கள் கீழிருந்து மேலே போகிறோம், அதாவது ஒடுத்த முறை. நான் இப்போ சொன்னது மேலே இருந்து கீழே வந்த முறை, தோற்ற முறை. இப்போ 1, 2, 3, 4, 5, 6 என்று சொன்னால் அது தோற்ற முறை. 6, 7, 6, 5, 4, 3, 2 சொன்னால் ஒடுக்க முறை. இப்படித்தானே கீழே இருந்து மேலே போகுது, மேலே இருந்து கீழே வருது. இப்பொழுது ஆசிரியர் நமக்கு அண்மித்த பொருளிலே இருந்து விளக்கம் சொல்ல கூறப்பட்ட காரணத்தினாலே ஒடுக்க முறையிலே முதல் பூதங்கள் சொன்னார். பூதங்கள் சொல்லி முடித்த பிறகு தன்மாத்திரை சொன்னார். தன்மாத்திரை சொன்ன பிறகு அடுத்ததாக இனி மேலே போக வேண்டும். மேலே ஒரே இடத்திலே 3 புள்ளிகள் இருக்கின்றன, சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அப்போ இதை எப்படி சொல்ல வேணும் என்றால், முதலிலே சாத்வீகம் சொல்லி ராஜசம் சொல்லி என்றால், ஞான கருவிகள் இல்லாமல் செயற்கருவிக்கு வேலை இல்லை, செயற்கருவி இல்லாமல் ஞானமும் செயலும் இல்லாமல் தன்மாத்திரைக்கு வேலை இல்லை. ஆகவேதான் நேரடியாக ஞான கருவிகளை சொல்ல தலைப்படுகிறார், ஞானேந்திரியங்களை சொல்ல தலைப்படுகிறார் என்கிற அந்த அளவிலே நாம் விளங்கி கொண்டுதான் இந்த பாடலை படிக்க வேண்டும். ஞானேந்திரியங்களை சொல்வதான இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் திரும்ப படித்து திரும்ப அவருடைய உரை வாசித்து விளக்கம் வாசிக்கிறோம்.
ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமிகு பூதம் முற்றிடமா, ஈனமாம் சப்தாதியை அறியும் தானம், செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி.
இங்கே சொல்லப்பட்ட சப்தாதி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், புலன்கள். ஞானேந்திரியங்களால் அறியப்படுகிற சப்தாதிகள் புலன்கள், பூத காரணங்களாக இருக்கக்கூடியவை அல்ல. அந்த பூத காரணங்களாக இருக்கிற சப்தாதி என்பது தன்மாத்திரை, அது உங்களுக்கு தெளிவாக இப்போ பதிவாகி இருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே தன்மாத்திரையும் புலன்களும் சொல்லிவிட்டார் என்ற அந்த செய்தியை நாங்கள் அறிந்து கொள்கிறோம்.
ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களின் இயல்பை நன்றா தெளிவாக உரைக்க கேள், உரைக்கின்றோம் கேட்பாயாக. அவ்விந்திரியங்கள் ஊனம் மிகு தாமத குணம் மிகுந்த பூதம் சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரைகளை இடமா ஊற்று இடமாக கொண்டு ஈனமாம் இழிந்தனவாகிய சப்தாதியை ஓசை முதலிய விடயங்களை அறியும் அறிந்து வரும் தானம் அவ்விந்திரியங்கள் தங்கி தொழிற்படும் இடமாகிய உறுப்புகள் செவி தோல் கண் செவியும் தோலும் கண்ணும் அத்தாலு மூக்கு என்று அந்த நாக்கும் மூக்கும் என்று அறி அறிவாயாக.
இதையும் எனக்கு ஒரு குழப்பம் உண்டாகிறது. நான் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிற பொழுதுதான் படிக்கிறேன். முன்பு படித்ததை தவிர நான் தயார் பண்ணிவிட்டு வந்து படிக்கவில்லை. ஆகவே எனக்கு நீங்கள் சொல்லுகிற பொழுது இங்கும் ஒரு குழப்பம் உண்டாகிறது. தன்மாத்திரை என்று வருகிற அந்த 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 இடத்து விளக்கத்தை படிங்கள். அவருடைய
ஊனம் மிகு தாமத குணம் மிகுந்த பூதம் சூக்கம பூதம் எனப்படும் தன்மாத்திரைகளை இடமா உற்று இடமாக கொண்டு ஈனமாம் இழிந்தனவாகிய சப்தாதியை ஓசை முதலிய விடயங்களை அறியும் அறிந்து வரும் தானம் அவ்விந்திரியங்கள்
தங்கி திருப்பி
நான் ஒன் பண்றேங்க, வலது பக்கம் இருக்கிறத அப்படியே படிக்கிறேன். தாமத குணம் மிகுந்த சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு ஊனம் மிகு தாமத குணம் மிகுந்த பூதம் சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரைகளை இடமா உற்று இடமாக கொண்டு ஈனமாம் இழிந்தனவாகிய சப்தாதியை ஓசலிய ஓசை முதலிய விடயங்களை.
இதுலதான் நான் எனக்கு நான் இதுல நீங்களும் என்னோட சேர்ந்து சிந்திங்க. அதாவது ஊனம் மிகு சொல்லிவிட்டார், பூதம் என்கிறார், அடுத்த சொல்லதானே?
ஊனம் மிக பூதம்.
பூதத்துக்கு இவர் என்ன உரை எழுதுகிறார்?
சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு.
இல்லை, நான் நினைக்கிறேன் இது தூள பூதத்தை தான் பாடல் சொல்லுகிறது. ஏனென்றால் சத்தாதி என்று சொல்லுகிற புலன்கள் தூள பூதத்தை கொண்டவையாகத்தான் மூலமாக கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது இந்த பாட்டமைப்பை பார்க்கிற பொழுது இன்றைய பூதங்கள் என்பது சூக்கும பூதமாகிய தன்மாத்திரை அல்ல, தூள பூதமாகிய தன்மாத்திரையில இருந்துதான் இந்த சப்தாதி பிறக்கிறது என்று பொருள் கொள்வதுதான் பெரும்பாலும் பொருத்தமாக இருக்கிறதாக படுகிறது. இந்த இடங்களை புத்தகத்திலே எங்கே குறித்து வையுங்கள். பிறகு நாங்கள் ஆனந்தராஜன் ஐயாவை சந்திக்க வாய்ப்பு கொடுக்கிற பொழுது அவரிடம்
நன்றி. ஊனம் மிகு தாமத குணம் மிகுந்த பூதம் சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரைகளை இடமா உற்று இடமாக கொண்டு ஈனமாம் இழிந்தனவாகிய சப்தாதியை ஓசை முதலிய விடயங்களை அறியும் அறிந்து வரும் தானம் அவ்விந்திரியங்கள் தங்கி தொழிற்படும் இடமாகிய உறுப்புகள் செவி தோல் கண் செவியும் தோலும் கண்ணும் அத்தாலு மூக்கு என்று அந்த நாக்கும் மூக்கும்
என்று நினைக்கிறேன்.
சொல்லுவாங்க வடமொழி தாலுனா இதுக்கு பேரு
தாலு தாடு
அத்தாலு மூக்கு என்று அந்த நாக்கும் மூக்கும் என்று அறிவாயாக. பொழிப்புரை ஞானேந்திரியங்கள் ஆகிய ஐம்பொறிகளின் இயல்பை யாம் விளக்கமாக சொல்வோம் நீ கேள். ஞானேந்திரியங்கள் சூக்கும பூதங்கள் எனப்படும் தன்மாத்திரைகளை தமக்கு இடமாக கொண்டு ஓசை முதலிய புலன்களை அறிந்து வரும். அவ்விந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பில் நின்று ஒவ்வொரு புலனை கவரும். அவற்றிற்கு இடமாகிய உறுப்புகள் செவி தோல் கண் நாக்கு மூக்கு என்று அறிவாயாக.
வரிசை உங்களுக்கு புரிகிறது தானே? சுயொலி உரோசை என்று நாங்கள் பொதுவாக சொல்லிவிடுவோம். அவர்கள் செவி என்றால் அந்த பூதன் தோற்ற முறையிலே புலன்களுடைய தோற்றமும் சொல்கிறார்கள். செவி காதுக்கு, செவி ஆகாயத்துக்கு, தோல் காற்றுக்கு, கண் ஒளிக்கு, சுவை நீருக்கு, அந்த வரிசையில தான் அந்த பெயர் பதிவு இருக்கிறது.
விளக்கம். இந்திரியங்களுக்கு இடமாய் உள்ளவை. தமிழில் செவி முதலிய உறுப்புகளின் பெயரே அவ்விடயங்களின் நின்று அறியும் இந்திரியங்களுக்கும் பெயராக விளங்குகின்றன. அவ்வப்புறுப்புகளில் இருந்து அறியும் ஆற்றல்களே இந்திரியங்கள் என கூறியுள்ளது நினைவிருக்கலாம். எனவே இந்திரியங்களுக்கு இடமாவன
செவி என்பது செவி என்ற உறுப்பல்ல, செவியிலிருந்து இயங்குவதாகிய கேட்கும் சக்தி, அதைத்தான் செவி என்கிறார்கள். அப்படி மற்றவற்றுக்கும் வைத்து பார்க்க வேண்டும்.
அவ்வ உறுப்புகளில் இருந்து அறியும் ஆற்றல்களே இந்திரியங்கள் என கூறியுள்ளது நினைவிருக்கலாம். எனவே இந்திரியங்களுக்கு இடமாவன உறுப்புகள் என்பது விளங்குகிறது. இனி சூக்கும பூதங்களாகிய தன்மாத்திரைகளும் இந்திரியங்களுக்கு இடமாய் உள்ளன என்று கொள்ளப்படுகிறது. அவ்வாறாயின் இந்திரியங்களுக்கு உறுப்புகளும் இடம், தன்மாத்திரைகளும் இடம் என்று ஆகிறது. இதனை எவ்வாறு விளங்கிக் கொள்வது? ஓர் ஓமையின் மூலம் இதனை விளக்குவோம். ஊர்தியும் நிலமும் ஓமையாதல். ஒருவன் ஊர்தியில் ஏறி செல்கிறான். அவனுக்கு அவ்வூர்தி நேரே இடமாய் அமைகிறது. அந்த ஊர்திக்கு இடமாய் உள்ளது நிலம். அம்முறையில் நிலமும் அவனுக்கு இடமாகிறது. இந்திரியம் ஊர்தியில் செல்பவனை போன்றது. தன்மாத்திரை ஊர்தி போன்றது. உறுப்பு நிலம் போன்றது. இதனால் இந்திரியங்களுக்கு தன்மாத்திரைகள் நேரே இடம் என்பதும், உறுப்புகள் தன்மாத்திரை வழியாக இடம் என்பதும் விளங்கும். இந்திரியம், தன்மாத்திரை, உறுப்பு என்ற இம்மூன்றையும் இணைத்து இனிவரும் செய்யுட்களில் காண்போம். இதோடு முடியுது.
அதாவது அவர் தான் எடுத்துக்கொண்ட நியாயத்தை ஒரு ஒரு தர்க்கம் மூலம் உறுதிப்படுத்துகிறார். அதாவது மூன்று நிலை வகுத்து, ஒருவன் போகிற ஒருவன், நிற்கிற வாகனம், வாகனம் நிற்கிற இடம், ஆகவே போகிற ஒருவனும் அந்த நிற்கிற இடத்தை தான் நிற்கிறான் என்று விளங்கப்படுத்துவதன் மூலம் தன்மாத்திரைகளும் ஒரு விதத்திலே புலனுக்கு காரணம் என்கிறார். நேரடியாகவே கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பொழுது இது கொஞ்சம் சுற்றி வந்து பொருள் தேடுகிற முறைமை. அதிலே நாம் அதிகம் விமர்சனம் வைத்துக் கொள்ளாமல் நாங்கள் ஓரளவிலே விளங்கி இருக்கிறோம். அவர் ஒரு வகையிலே சொல்லுகிறார், மேலே போகிற பொழுது சில நேரத்திலே அவர் விளக்கம் தான் சரியா இருக்குமோ தெரியவில்லை. இந்த அளவிலே நாங்கள் ஒரு அடிப்படை ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்து கொள்வோம். சுவையொலியூரோசை நாற்றம் என்கிற புலன்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த உறுப்புகள் அல்ல, செவி கண் முதலியவை அல்ல, செவியிலே இருக்கக்கூடிய கேட்கும் இடம், கண்ணிலே இருக்கக்கூடிய பார்க்கும் இடம், மூக்கிலே இருக்கக்கூடிய மணக்கும் இடம், இந்த ஆற்றல்களைத்தான் நாங்கள் புலன்கள் என்று சொல்லுகிறோம் என்ற செய்தி முன்பும் படித்தோம். ஒரு தர நினைவூட்டிக் கொண்டு போவோம்.
அடுத்த பாடலுங்க, பாடல் 12, ஞானேந்திரியங்கள் அறியும் முறை. வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலியதனை ஈனமிகும் தோல் கால்
ஞானேந்திரியங்களை அறியும் முறை இல்லை. அதே நாங்கள் நீங்கள் வாய்ச்சது சரி, நான் சொல்லுகிறேன், ஞானேந்திரியங்களை அறியும் முறை இல்லை. ஞானேந்திரியங்கள் எப்படி புலன்களை அறிகிறது என்று இனி சொல்ல போகிறேன்.
அப்படிதான் ஹெட்டிங் இருக்கு, அப்படிதான் இருக்கு.
நீங்க சொன்னது சரியா.
ஞானேந்திரியங்கள் அறியும் முறை. வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலி அதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊன பரிசம் தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே.
மூன்று சொல்லி இந்த பாடல்.
ஆமா, இந்த பாடல மூணு சொல்றாங்க.
குலகமாக தொடரும் செய்தி. என்னையா
இல்லைங்கய்யா, நீங்க சொல்லுங்க சார். பதவுரை
முதல மூன்று உறுப்புகள் எப்படி இயங்குகின்றன என்று சொல்லுகிறார். ஒன்று, ஆகாயத்தை இடமாக கொண்டு செவிப்புடன் இயங்கும். காற்றை இடமாக கொண்டு தோல் என்கின்ற அந்த புலன் உணர்கிற சக்தியை செய்யும். அடுத்தது, நெருப்பை இடமாக கொண்டு கண் என்கின்ற புலன் ஒளியை காணும். இதுதான் சொல்ல போகிறார். நாங்கள் பாடல் அளவிலே விளங்கிக் கொண்டு நீ உள்ளே விளங்கும்.
வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலி அதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊன பரிசம் தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. பதவுரை,
செவி என்பது நெருப்பு.
செவி இடம், செவி என்னும் இந்திரியம் வான் இடமா நின்று உறுப்பாகிய காதில் நிற்கும் சப்த மாத்திரையை இடமாக பற்றி நின்று ஒலி அதனை ஓசையாகிய புலனை மண்ணும் அறிந்து வரும் ஈனமிகும் இழிவு மிகுந்த தோல் என்னும் இந்திரியம் கால் இடமாக உறுப்பாகிய தோலில் நிற்கும் பரிச தன்மாத்திரையை இடமாக பற்றி நின்று ஊர பரிசம் தனை குற்றமுள்ள ஊரு என்னும் புலனை அறியும் அறிந்து வரும் பார்வை கண் என்னும் இந்திரியம் அங்கியின் கண் விரவி உறுப்பாகிய கண்டில் நிற்கும் உருவ தன்மாத்திரையை இடமாக பற்றி நின்று உருவம் உருவமாகிய புலனை காணும் அறிந்து வரும். பதவரை முடிஞ்சதுங்கய்யா?